ஓம் சிவாய நம. சைவம் டா டார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு உலகலாம் சிற்றுரை. வழங்குபவர் சிவ திரு முத்து மாணிக்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அங்கே கண்ணம்மை உடனுரை ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீன பிரதம ஆச்சாரியராக விளங்குகின்ற பஞ்சாக்கர தேசிகர் ஒருவருளும் துணை கொண்டு உலகலாம் என்கின்ற தலைப்பிலே இவச்சேக்கலார் பெருமானுக்கு தில்லையிலே ஆனந்த மாணரனும் இயற்றுகின்ற குத்தப்பெருமான் முதலடி எடுத்துக் கொடுத்த அந்த சிறப்பினை சிந்தித்து வருகின்றோம். அவ்வகையிலே நேற்று நாம் இவச்சேக்கலார் பெருமானுடைய சிறப்புகளும் அதோடு மட்டுமின்றி அப்பெருமான் அவதரித்த திருநாடும் அப்பெருமான் அவதரித்த குலச்சிறப்பினையும் அப்பெருமானுக்கு நம்முடைய அனபய சோழ மன்னனானவன் அளித்த முதன்மை மந்திரி சிறப்பும் அந்த முதன்மை மந்திரி சிறப்போடு ஒரு பட்டமும் உத்தம சோழ பல்லவன் என்கின்ற ஒரு உயர்ந்ததாகிய சிறப்பு பொருந்திய பட்டமும் அதோடு இப்படிப்பட்ட உயர்ந்த உலகியலிலே உலகியல் நிலையிலே நம்முடைய அருண்மொழி தேவரானவர் இருந்தாலும் அப்பெருமான் அப்படியே இருந்து விடாது. திரு நாகேச்சரத்திலே திருக்கோயில் கொண்டு அருள்பாலித்து வரும் பெருமானிடத்தே என்றும் மறவாத அன்புடையவராக இருந்தார் என்றும் அப்படிப்பட்ட அந்த அன்பின் சின்னமாக அப்பெருமானுக்கு தம்முடைய அவதாரப்பதியாகிய குன்றத்தூரிலே ஒரு அழகிய திருக்கோயிலையும் அமைத்து நித்தியப்படியாகிய பணிகளை சிறப்புடன் செய்து வந்தார். அப்படி வருகின்ற அந்த காலத்திலே இந்த சோழ மன்னனானவன் புரட்டு திருட்டு சிந்தாமணியை மெய்நூல் என்று கற்று அதிலே இருக்கின்ற பொருள் சிறப்பிலே உளமகிழ்ந்து வருகின்ற அந்நிலையை கண்டு அவனுக்கு இம்மைக்கும் அம்மைக்கும் அதாவது இந்த நில உலகிலே வாழ்வதற்கு உண்டான அறங்களை உள்ளபடி போதிக்காததும் அப்படி அறங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும் அம்மைக்கு உண்டான அதாவது மேலுலகத்திற்கு உண்டான ஒரு செல்வத்தினையும் பெற முடியும். அப்பேற்பட்ட செல்வத்தை பெறக்கூடிய தரக்கூடிய நூல் இது இல்லை என்ற அந்த உண்மையினை வரும்பொருள் உரைத்தல் மந்திரிக்கு இலக்கணம் ஆகையாலே அந்த இலக்கணத்தின்படி நம்முடைய முதன்மை மந்திரியாராகிய நம்முடைய அருண்மொழி தேவரானவர் சோழ மன்னனிடம் தெரிவிக்க அப்படி அறிவித்த அப்பொழுது அம்மன்னனும் இம்மைக்கும் அருமைக்கும் பயன் தரக்கூடிய கதை எது என்று கேட்டு நிற்கின்ற வேளையிலே இம்மைக்கும் அம்மைக்கும் பலன் தரக்கூடிய கதையானது சிவகதை என்று எடுத்து விளம்பி அப்பேற்பட்ட அந்த கதை என்ன நிலையிலே இருக்கின்றது மிகவும் பழமை பொருந்திய கதையா இல்லை புதியதாக தோன்றிய கதையா இதை சொன்ன பேரார் இதை கேட்ட பேரார் என்பது போன்ற கேள்விகளையெல்லாம் மன்னன் எழுப்ப அவனுடைய அக்கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரும்படியாக திரு ஆரூரிலே நம்பி ஆரூரர் பெருமானுக்கு புற்றிடம் கொண்டநாத பெருமான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று முதல் அடி எடுத்து கொடுக்க அந்த முதல் அடியின் வழி நின்று நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் 11 திருப்பாட்டுக்களாக திருத்தொண்டர் தொகை என்கின்ற நூலை அருளி செய்ய அந்த நூலின் வழியே பொல்லா பிள்ளையாரது அருள் பெற்ற அவர்கள் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்கின்ற வகை நூலை அருளினார் என்று அந்த வரலாறுகளையெல்லாம் விரித்து சொல்லி அப்படி விரித்து சொல்லியதோடு மட்டுமல்லாது அந்த நூல்களினுடைய பொருளையும் விரித்து சோழ மன்னனுக்கு உபதேசித்து அருளுகின்றார் நம்முடைய அருண்மொழி தேவர். அக்கதையை கேட்ட சோழ மன்னனானவன் இயல்பிலேயே சோழ குலமானது திருநீற்று நெறி நின்று வருகின்ற குலம். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே அவன் மனம் மிகவும் நெக்குருகி மிகவும் மகிழ்ந்து, ஏன்னா அந்த மந்திரிக்குரிய சிறப்பிலே நம்முடைய அருண்மொழி தேவரானவர் நம்மை தீய நெறியிலே செலுத்தாமல் நம்முடைய உயிருக்கு உய்தி தரக்கூடிய மெய்மை நெறியாகிய சைவ நெறியிலே செலுத்திய திறத்தினை கண்டு, ஏன்னா மன்னனுக்கும் பல கல்வி நிலைகளிலே ஓங்கி இருக்கக்கூடியவன், அதனாலதான் அவனுக்கு நம்முடைய அன்மொழித்தேவர் சொன்ன மாத்திரத்திலேயே அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களும் திருமுறையை ஓதி உணர்ந்த தன்மை உடையவர்கள். ஆகவே அந்த திருமுறையின் வழியே நின்று அந்த நூல்களினுடைய திறத்தையெல்லாம் அறிந்த காரணத்தினால இந்த இப்பேற்பட்ட இந்த சிவகதையினை திருத்தொண்டர்களது பெருமையினை ஒரு வகைப்படுத்தி இவர்கள் அவதாரம் செய்த நாடு எது, ஊர் எது, அதோடு மட்டும் அமையாது அவர்களுடைய குலம் என்ன, அவர்களுடைய பெயர் என்ன, அதோடு அவர்கள் செய்த சிவத்தொண்டின் திறம் என்ன, அதற்கு பெருமான் அருளி செய்த திறம் என்ன, பெருமானுடைய திருவருள் பெற்று முக்தி அடைந்தோரினுடைய தொகை என்ன, இந்த மண்ணுலகிலே இன்னும் ஜீவன் முக்தி நிலையிலே வாழுகின்ற அப்பெருமக்களினுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் விரித்து உரைத்து அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சோழ மன்னனானவர் நம்முடைய அருண்மொழி தேவரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். அப்படி கேட்ட அந்நிலையிலே நம்முடைய தேவச்சேக்கலாயர் பெருமான் அனாபய சோழனுடைய அரசவையில் இருந்து கிளம்பி திரு தில்லையினை அடைகின்றார். திரு தில்லைக்கு வருகின்ற காரணம் என்ன என்பது நாம் சற்றே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெருமான் எல்லா நிலைகளிலும் அடியவர்களுக்கு அருள் செய்கின்றார். அப்படி அருள் செய்கின்ற எல்லா திருத்தலங்களிலேயும் பெருமான் வீட்டிலிருந்து அருளுகின்றார். அப்படி இருக்கின்ற அந்த நிலையிலே தில்லையை நம்முடைய அருண்மொழி தேவரானவர் வந்து அடைய காரணம் மிகவும் சிறப்பாக அப்பெருமானுடைய திருவாக்கிலேயே அமைந்திருக்கின்றது. திரு ஆரூர் பெருமானுடைய திருவாக்கிலேயே தில்லைவாழ் அந்தநர்தம் அடியாருக்கும் அடியேன் என்கின்ற முதல் அடி எடுத்து கொடுத்த காரணத்தினால தில்லைக்கு வந்தார் என்பது ஒரு சிறப்பு. அதோடு மட்டுமல்லாது ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த விஷயத்திலே ஏற்கனவே தெளிவுடையவர்கள் வாழும், அந்த விஷயத்தை ஏற்கனவே அனுபவித்தவர்கள் வாழும், அந்த விஷயத்தை முற்றுமாக அறிந்தவர்கள் வாழும் தான் நாம் கேட்டு தெளிவடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆதாரமாக நமக்கு நம்முடைய திரு நாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திருப்பதிக பாடல் ஒன்று கிடைக்கின்றது. ஒருத்தனார் உலகங்களுக்கு ஒரு சுடர், திருத்தனார் தில்லை சிற்றம்பளவனார், விருத்தனார் இளையார் விடம் உண்ட எம் அறுத்தனார், அடியாரை அறிவரே என்பது திரு நாவுக்கரசு பெருமான் அருளி செய்த திருப்பதிகம். அப்பேற்பட்ட இந்த நிறுத்தனார்தான் யாரை அறிவார், அடியாரை அறிவார். ஆக அடியாரை பற்றி நாம் விரித்து உரைக்க வேண்டுமானால் அறிந்தவரிடம் செல்ல வேண்டும் என்பதுதானே முறை. ஆகவே தெய்வ சேக்கலாறு பெருமான் நம்முடைய திருமுறைகளிலே ஆழங்கால் பட்டவர். திருமுறைகளுக்கு திருமுறை கொண்டு உரை எழுதிய பெரும் சிறப்பு மிக்க தன்மை உடையவர் தெய்வ சேக்கலாறு பெருமான். அப்பேற்பட்ட அந்த பெருமான் அடியாரை அறிவது அம்பலத்திலே ஆடுகின்ற அப்பெருமானே என்பதை திரு நாவுக்கரச பெருமானுடைய திருவாக்கின் வழியே உணர்ந்து தில்லைக்கு சென்றார் என்பது ஒரு தகுந்த ஒரு காரணமாக இருக்கும் என்று அடியேன் கருதுகின்றேன். அப்பேற்பட்ட அந்த தெய்வ சேக்கலார் பெருமானை வாழ்த்த வந்த ஒரு பாடல் இது. முன்னமே வாழ்த்திதான் தொடங்கணும், இருந்தாலும் ஆரம்பிச்ச காரணத்தினால இப்பொழுது அந்த வாழ்த்தினை தொடங்கி நாம் உள்ளே செல்வோம். பரவுறும் அடியார் மேன்மை பாட வல்லவர் என்று எங்கள் குறவருள் ஒருவர் அன்பினில் குறிக்கொடு துதித்தல் கண்டு தரமிகு சிறப்பு வாய்ந்த தன்மையார் செய்கிழாரை கரவர துதியோம் என்னில் கடும் பிழை ஆகும் அன்றே என்பது திருப்பெருந்துறை புராணத்திலே தெய்வ செக்கலார் பெருமானுடைய துதியாக நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன மகாவித்வானாக விளங்கிய நம்முடைய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருளி செய்தது. தெய்வ செக்கலார் பெருமானை சைவர்கள் துதிக்கவில்லையானால் அது கடும் பிழை என்று மகாவித்வானவர் சைவ சம்பிரதாய பாரம்பரியங்களை நமக்கு நூல்வழியே கொடுத்த பெரும் தன்மை உடையவர் அப்பேற்பட்ட அப்பெருமகனார் அறிவித்து அருளுகின்றார். அந்த பிழைக்கு நாம் ஆளாகாமல் அப்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அவரது வரலாறை சிந்திப்போம். அப்பெருமானுடைய திருவூராக விளங்குவது குன்றத்தூர். அந்த குன்றத்தூரினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அது பலபட நூல்களிலே பேசப்படுகின்றது. பேர்பட்ட குன்றைப்பதியினுடைய முனிவராக நம்முடைய அருண்மொழி தேவரானவர் திகழ்கின்றார். அப்பெருமானுடைய அரும் சிறப்புகளை நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஆண்பாள் பிள்ளை தமிழ்களிலே மிகவும் சிறப்பு பொருந்தியதாக இருக்கின்ற செய்கலார் சுவாமிகள் பிள்ளைத்தமிழிலே அற்புதமாக எடுத்து உரைக்கின்றார். சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம், தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம், சுவனம் மணக்கும் மாடையெல்லாம், தெங்கன் மணக்கும் தோள்களெல்லாம், சேறு மணக்கும் கழனி எல்லாம், செல்வம் மணக்கும் மாடமெல்லாம், தென்றல் மணக்கும் மேடையெல்லாம், தெய்வம் மணக்கும் செயலெல்லாம், நீரு மணக்கும் நெற்றியெல்லாம், நெய்யே மணக்கும் கரிகளெல்லாம், நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம், நேயம் மணக்கும் வீதியெல்லாம், சாறு மணக்கும் குன்றத்தூர் தலைவா தாளோ தாளேலோ என்று கூறி அதன் பிறகு கூறுகின்ற அந்த செய்தி தான் நமக்கு மிகவும் முக்கியமான செய்தியாக சகலாகம பண்டித தெய்வ சைவா தாளே தாளோ தாளேலோ என்பது. சகலாகம பண்டிதராக நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டு அருளுகின்றார்கள். இந்த தாள பருவத்திலே கிட்டத்தட்ட 5 திருப்பாடல்களிலே நம்முடைய சேக்கலார் பெருமானை நம்முடைய மகாவித்வான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அத்தகைய பெரும் சிறப்பு மிக்கதாக நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் திகழ்கின்றார். ஆகவேதான் நம்முடைய பெரிய புராண நூலானது நமக்கு நேற்று பார்த்தது போல பல கலைகளினுடைய சாரமாக இருக்கக்கூடியது வேதம், வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய ஆகமங்கள், ஆகமங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய சித்தாந்த நூல்கள். அப்படிப்பட்ட அந்த சித்தாந்த நூல்களினுடைய சாரமாக விளங்குவது நம்முடைய பெரிய புராணம் என்று காட்டியிருக்கிறார்கள். அப்ப வேத ஆகம அதன் பிறகு ஆகமத்தினுடைய அந்தமாக விளங்குகின்ற சித்தாந்த சாத்திரங்களினுடைய சாரமாக விளங்குகின்ற ஒரு நூலாக நமக்கு பெரிய புராணம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட பெரிய புராணத்தினுடைய மாண்பினை அறியாத சில பேர் பெரிய புராணத்தை நாம் ஒரு பெரும் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அது ஆகம பிரமாணமான நூல் இல்லை என்றும் பேசி வருகிறார்கள். அதற்கெல்லாம் நாம் எப்படி பதில் சொல்வது என்றால் பெரியோர்களது நூலை மகாவித்வானே நமக்கு சகலாகம பண்டித தெய்வ சைவா என்று அவரை போற்றுகின்ற அந்த வாக்கியங்களை உணர்ந்து நிற்கின்ற பொழுது இத்தகைய ஆச்சாரியர்கள் மீது அவதூறு பரப்புகின்ற நிலையை நாம் விட்டு தெளிந்து அவர்களது திருவடியை போற்றல் செய்வோம். அவரை துதியாததே கடும் பிழை என்றால் அவரை துவேசிப்பது பிழை என்றே சொல்ல முடியாதபடி இருக்கின்ற ஒரு மாபெரும் குற்றமாகும் அப்படின்றத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சகலாகம பண்டிதராகிய தெய்வ சைவர் நம்முடைய தில்லைப்பதியினை வந்து அடைகின்றார் என்பதை நேற்று நாம் பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட அந்த தில்லையை அடைகின்ற நிலையினை நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் எப்படி காட்டுகின்றார் அப்படின்ற பொழுது தில்லை எல்லையில் வந்து வந்ததிர் தொண்டனாக விழுந்து எழுந்து தில்லையை கண்ட மாத்திரத்திலேயே நம்முடைய திருக்கோயில் வழிபாடு என்பது நமக்கு அப்படியே திருஞான சம்பந்த பெருமான் புராணத்திலும், நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் புராணத்திலும், அதிலும் மேலாக நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்திலும் திரு பிரமபுரத்தினை சீர்காழிப்பதியினை மிதிப்பதற்கு அஞ்சி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏன் அஞ்சுகிறார் என்றால், இப்பேற்பட்ட பெருமான் இருந்த பதி, இப்பேற்பட்ட பெருமான் ஞான போனகம் உண்ட பிள்ளையார் இருந்த பதி என்கின்ற காரணத்தினால் அந்த அச்சம் ஏற்பட்டது. எதனால் அச்சம்? பெரியோர்களுக்கு எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி கொள்வது வழக்கம். அதிலும் அடியார்களுக்குள் என்கின்ற பொழுது அது எப்பேற்பட்ட திறமாக இருக்கும் என்பதை நமக்கு காட்டியவர் தெய்வ சேக்கலார் பெருமாள். அப்பேற்பட்ட அவர் தில்லை எல்லையிலே விழுந்து எழுந்து, பெருமானுடைய திருக்கோயில் எல்லையிலேயே வந்து விழுந்து, அதன் பிறகு எழுந்து, அள்ளி கமலம் அல்லிசேர் கமலத்து தடத்தினில் மூழ்கி, அல்லிசேர் கமலமாகிய சிவகங்கை தீர்த்தத்திலே நீராடி. ஒரு திருக்கோயிலுக்கு செல்கிறோம் என்றால் நாம் முதலிலே அங்கு இருக்கின்ற திருக்கோயில் குளத்திலே மூழ்கி எழுந்து அங்கு உரிய அனுஷ்டானங்களை முடித்து நாம் அதன் பிறகே பெருமானை வழிபட செல்ல வேண்டும். அந்த நெறிகளை எல்லாம் நமக்கு இது ஒரு வரலாறு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விடாமல் நமக்கு அவைகளை கொடுத்து சென்றிருக்கக்கூடியது நம்முடைய பெரியோர்களது பெரும் சிறப்பு. தடத்தினில் மூழ்கி அம்பலவானர் முன் ஒல்லை சென்று பணிந்து கைத்தளம் உச்சி வைத்து உளம் உருகி நைந்து தொல்லை காண்பதற்கு அரியதாகிய பேரொளி இன்ப வாரதியின் மூழ்கியே நிற்கின்ற. தில்லையிலே கூத்தாடுகின்ற பெருமான் தொல்லையானவர். இரட்டை புலவர்கள் தொல்லை தொல்லைனே ஒரு அருமையாக ஒரு திருப்பாடலை அமைத்திருப்பார்கள். தொல்லை என்பது பழமை. பழமை அப்படின்றத நம்ம இன்னைக்கு தொல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, துன்பத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாக அதை நம்ம மாத்திட்டோம். ரொம்ப தொல்லையா இருக்குப்பா உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தொல்லை என்பது பழமை என்பதையும், தொன்மை அப்படின்றதுதான் இங்கு தொல்லை என்ற அந்த சொல்லாக குறிப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட இன்ப வாரதியில் மூழ்கி இருக்கின்றார். நாம் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானது திருவருள் திறத்தை கண்டு உணர்ந்து வழிபடத்தக்க தன்மையுடையவர் நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான். அதோடு மட்டுமின்றி பெருமானது திருவருள் இன்ப வாரதியில் மூழ்கி இங்கு நிற்கின்றார். தில்லை என்பது நமக்கு பிறவிகளை அறுத்து அருளுகின்ற திருத்தலம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, தில்லையானது நாம் உள்ள தாமரையின் இடமாக வைத்து வழிபட வேண்டிய ஒரு விஷயமாக நம்முடைய சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் நமக்கு காட்டுகின்றன. எப்படி பெருமான் வெளியே மன்றுள்ளே பர ஆகாசத்திலே நடமாடுகின்றாரோ, அதே போன்று ஹிருதயமாகிய உள்ளத்திலே அங்கிருக்கின்ற வெளியிலே பெருமான் திருக்குத்து இயற்றுகின்றார் ஒவ்வொரு உயிர்களினுடைய நிலையிலேயும் என்பது நமக்கு காட்டப்படுகின்ற ஒரு பெரும் செய்தி. சைவத்திற்கே உரிய தனிச்சிறப்பு. இதையத்தான் தெய்வ புலவர் நம்முடைய திருவள்ளுவ தேவ நாயனாரும், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கின்ற திருக்குறளிலேயும் இதே கருத்தை தான் கடவுள் வாழ்த்து பகுதியிலே வைத்திருக்கிறார். இதற்கு உரை செய்ய வந்த நம்முடைய பரிமேல் அழகரானவர், அன்பரது உள்ள தாமரையில் இருக்கின்ற பெருமான் என்று அதற்கு குறிப்புரையிலே, அப்படிப்பட்ட உள்ள தாமரையிலே கண்டு தொழக்கூடிய தலைவனாக இருக்கின்ற அந்த பெருமானை கண்டு அந்த பெருமானது திருவருளாகிய இன்ப வாரதியிலே மூழ்கி நிற்கின்ற தில்லையானது தரிசிக்க முக்தி தருகின்ற திருத்தலம். அப்பேற்பட்ட அந்த திருத்தலத்திலே அந்த பெருமானை தரிசித்த அந்த இன்பத்திலே, அந்த தரிசனம் எப்பேற்பட்டது என்பது நம்முடைய திருமுறைகளிலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் அருமையாக எடுத்து காட்டியிருக்கிறார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, இந்த உலகத்துல எனக்கு பிறவி வேண்டும் அப்படின்றார். எதற்காக வேண்டும் அப்படின்னா, பெருமானே நீ ஆடுகின்ற இந்த திருக்கூத்தை காண்பதற்காக. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிஞ்சிருக்கும் என்கின்ற அந்த திருப்பதிகம் நமக்கு இந்த மனித பிறவியினுடைய அவசியத்தையும், அந்த மனித பிறவி பெருமானுடைய திரு அடியை வணங்குவதும் வாழ்த்துவதும் தான் என்பது நமக்கு காட்டி நிற்கின்றது. அப்பேற்பட்ட திருவருள் இன்ப வாரதியிலே அவரு மூழ்கி நின்று நிற்கின்ற அந்த நிலையிலே பெருமானிடத்தே விண்ணப்பம் செய்கின்றார். என்ன செய்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, அடையலார் புறம் நீர் எழ, அடையலார் புறம் யாரு, முப்புற வாசிகள். அப்படிப்பட்ட அந்த முப்புற வாசிகளை வெல்லுமாறு பெருமான் என்ன செய்தாரு, சிரிப்பாலேயே எரித்தார். நகை செய்து அன்றொரு மூவரை படியின் மேல் அடிமை கொள்ளும் பாத பங்கயங்கள் பணிந்து. அந்த முப்புறங்களை பெருமான் இந்த நகை செய்ததன் மூலமாக அந்த முப்புறங்களை அழித்த அப்பொழுதும், அந்த முப்புற அசுரர்களின் அந்த கோட்டையிலே என்றும் வலுவாதபடி சிவ வழிபாடு செய்த மூவரை காத்தார். அதுதான் பெருமானுடைய சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த திருவடிகளை, அதாவது உயிர்கள் குற்றம் செய்கின்ற பொழுது அவைகளை தண்டிக்கின்றவனும், அந்த குற்றத்தில் நீங்கி அவைகளுக்கு அனுகிரகம் செய்கின்ற பெரும் தலைவனுமாக இருக்கின்றவர் என்கின்ற அந்த நிலையிலே, படியின் மேல் அடிமை கொள்ளும் பாத பங்கயங்கள் பணிந்து நின்று புத்த பெருமானை பார்த்து அவருடைய திருவடி சிறப்பு, அந்த திருவடி சிறப்பை எத்தனை காலம் பேசினாலும் அது தீராது. அப்பேற்பட்ட அந்த பாத பங்கயங்களை பணிந்து நின்று பெருமானிடத்தே விண்ணப்பம் செய்து கொள்கிறார். அடிகளே உனது அடியார், அடிகளே உனது அடியார் சீர் அடியேன் உரைத்திட அடியெடுத்து இடர் கிட தருவாயென வேண்டும். அடிகளே, தலைவனே, உனது அடியார், உன்னுடைய அடியவர்களாகிய, ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது போல யார் அறிவார், பெருமான் தான் அறிவார். ஏன்னா தன்மையால் தம்மை ஒப்பார் என்று பெருமானுடைய திருவாக்கு. அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், தன்மையால் தம்மை ஒத்தவர்கள் என்று பெருமானே எடுத்து காட்டுகின்றார். அதனாலதான் நம்முடைய சைவ பாட்டியும் அடியவர்களது பெருமை பேசவும் பெரிது என்பதை காட்டி நின்றார். அப்பேற்பட்ட அந்த நிலையில அடிகளே உனது அடியார் சீர், சீர் என்பது பெருமை. அப்படிப்பட்ட பெருமையினை திருத்தொண்டர் புராணம் என்கின்ற இந்த நூலின் வாயிலாக பேசுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அடியே உரைத்திட அடியெடுத்து இடர் கெட தருவாய் என. ஏன்னா இது என்னால் அறியக்கூடிய செய்தி அல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த அனபயச்சோழன் கேட்ட அம்மாத்திரத்திலேயே நம்முடைய அருண்மொழி தேவரானவர் அவருக்கு திருத்தொண்டர் தொகையினுடைய சிறப்பினையும், அந்த திருத்தொண்டர் தொகைக்கு பெருமான் அடியெடுத்து கொடுத்த நிகழ்வினையும், அதோடு பொள்ளாப்பிள்ளையாரது திருச்சன்னதியிலே இருந்து அந்த திருத்தொண்டர் தொகையினுடைய பொருளை உணர்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதியினுடைய பெருமையினையும் உள்ளவாறு விரித்து உரைத்தார். அதனாலதான் அந்த இடம் வரும்பொழுது அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னார். அப்படி அவர் விரித்து உரைத்த பொழுதும் அதிலே அந்த மன்னனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது இன்னும் சிறப்பு பெற வேண்டும் என்கின்ற அந்த நிலை. பெருமானது திருவருள் திறத்தோடு இந்நூல் நடக்க வேண்டும். அதனாலதான் எடுக்கும் மாக்கதை இன் தமிழ் செய்யலால் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட என்றார். நானாக இந்த நூல் செய்யவில்லை என்பது எப்பொழுதுமே பெரியோர்களது சிறப்பு. அதோடு மட்டுமல்லாது நம்முடைய அருண்மொழி தேவர் மாபெரும் சிவஞானி, சாதாரண ஒரு நிலையிலே இருக்கின்றவர் அல்ல. அவரு எப்பேற்பட்ட அந்த நிலையிலே நிற்கின்றார் என்பதையெல்லாம் நாம் சிவஞான போதத்தினுடைய சூத்திரத்தினுடைய தன்மையிலே வைத்துதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட அந்த நிலையிலே நமக்கு 9 சூத்திரமானது உனக்கண் பாசம் உணரா பதியை, என்ன செய்ய வேண்டும், ஞானக்கண்ணில் சிந்தை நாட வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த அடியவர்களை தரிசிக்கின்றபடியும் அடியவர்களுக்கு நீ அருள் செய்த அந்த நிலையினை நான் அறியும்படியும் எனக்கு ஞானக்கண்ணினை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். இந்த செய்தியை நமக்கு நம்முடைய திருக்கோயில் புராணத்திலும், அதாவது நம்ம தில்லை புராணத்திலும், நம்முடைய பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் பெருமானை நோக்கி அவரது திருநடனம் காண வழிபாடு செய்கின்ற அந்த நிலையிலே, பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த நிலையிலே அவர்கள் பெருமானை காணுமாறு திறம் பெற்றார்கள், ஞானக்கண் பெற்றார்கள் என்று நமக்கு காட்டப்படுகின்றது. அப்பேற்பட்ட அந்த நிலையிலே நின்ற நம்முடைய தேவச்சேக்கிழார் பெருமான் அவனே தானே ஆகிய அந்நெறி, அந்நெறியிலே நின்று ஏகன் ஆகி இறைபணி நிற்க தலைப்பட்டார். அப்படி தலைப்பட்ட அந்த நிலையிலே பெருமான் அவருக்கு என்ன செய்தார் அப்படின்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காட்டி அவரை அயரா அன்பின் அரண் கள்ளலிலே செலுத்தினார். இவர் சேக்கலார் பெருமான் இப்பொழுது அயராத அன்பிலே, அதாவது இடைபடாத குறைவுபடாத தைல தாரை போல் ஒழுகுகின்ற அந்த அயரா அன்பிலே அரண் கழலிலே சென்று நிற்கின்றார் இப்போது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சென்று நிற்கின்ற உயிரினுடைய செயல்கள் எல்லாவுமே அது அரணாரினுடைய செயலாகத்தான் நிகழும் என்பது நாம் அங்கு சென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சில விஷயங்களை சாத்திரங்களோடு சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய அருளாளர்களுடைய மாட்சிமை புரியும்.